காலை வணக்கம் நேயர்களே, எட்டு திக்கும் ஒலிக்கும் எங்கள் இசை ஆக்லாந்து தமிழ் அசோசியேஷன் வழங்கும் உங்கள் மெல்லிசை.
வணக்கம் 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 வணக்கம். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது ஆக்லாந்து தமிழ் அசோசியேஷன் வழங்கும் மெல்லிசை. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை, போன வாரம் எல்லாருமே ஒரு லாங் வீக்கெண்ட் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு, லாங் வீக்கெண்ட்ல இருக்கிறப்ப ஒரு சின்ன சம்பவம் வந்து ஸ்ரீலங்கால வந்து நடந்துச்சுங்க. என்னன்னு உங்களுக்கே தெரியும், இலங்கையில வந்து சின்ன சம்பவத்தோட அது ரொம்ப உண்மையிலே பெரிய சம்பவம்னே சொல்லலாம். நியூசிலாந்துல வந்து இப்பதான் மாஸ்க்ல ஒரு ஷூட்டிங் நடந்த மாதிரி, நம்ம ஸ்ரீலங்காலையும் சர்ச்சில் வந்து அது ஈஸ்டர் தினத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 மக்கள் இறக்குற அளவுக்கு
290 பேர் இது வரைக்கும் போயிருக்காங்க.
அப்பா 290 மக்கள் இறந்திருக்காங்கன்னு சொல்லி ஒரு செய்தி வந்துச்சு. உண்மையில இலங்கை வந்து இந்த நம்ம ஈழத்துக்காக தமிழர்கள் வந்து போராடினதுக்கு அப்புறமே இலங்கை வந்து ஒரு அமைதியான நாடாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு கோர சம்பவம் நடந்தது வந்து உண்மையிலே எல்லாரையும் பாதிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். சோ அந்த உயிர் நீத்த 290 குடும்பங்களுக்கு ஆக்லாந்து தமிழ் அசோசியேஷன் சார்பாகவும், நியூசிலாந்தில் வாழும் தமிழர்கள் சார்பாகவும், அது மட்டுமில்லாம எனது சார்பாகவும், திருமதி சந்திரா சங்கரன் சார்பாகவும் எங்களது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு ஊர்லயும் இந்த மாதிரி ஒரு போர் சம்பவம் நடக்கிறப்போ எல்லாருமே பாதிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மனசால வந்து நம்ம பாதிக்குது. அதாவது ஒரு வழிபாட்டு தடத்துல வந்து இப்படி பண்றது பயமாவே இருக்கு. எனக்கு வந்து இப்ப பாக்குறப்போ இங்க வந்து மாஸ்க்ல, அது மாதிரி அங்க சர்ச்ல, எங்கிட்டு கோயில பண்ணிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயமும் நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்குது. சோ வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான பூமியா இருந்தது வந்து இந்த விகாரி வருடம் வந்து விகாரம் ஆரம்பிக்கிற மாதிரியே சொன்ன மாதிரியே அதாவது முன்னாடியே எல்லாரும் கணிச்ச மாதிரியே ஒரு ஒரு விகாரத்தோட ஆரம்பிச்சிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். சோ வந்து உயர்
கிட்டத்தட்ட 500 மேல இன்னுமே ஹாஸ்பிட்டல் இருக்காங்க படுகாயத்தோட.
ஒரு இமேஜ் வேற வந்துருந்துச்சு பேஸ்புக்ல, எல்லாரும்
வைரல். 5 ஃபாரினர்ஸ் இருக்காங்களா, அதுல 5 பேர் இந்தியன்ஸ்.
ஐயோ பாவம். அது மாதிரி ஒரு பேஸ்புக்ல ஒரு வைரல் ஒரு இமேஜ் வந்துருச்சு, பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏசுநாதர் மேல வந்து ரத்த கரை படைஞ்ச மாதிரி உண்மையிலே மனசு வந்து ரொம்ப பாதிக்கப்படுச்சுன்னு நான் பார்த்ததுமே எனக்கு எல்லாம் கண்ணே கலங்குச்சு. இறந்தவங்க யாரும் எனக்கு உறவுகள் கிடையாது, பட் இருந்தாலும் ரத்தங்கிறது எல்லாருக்குமே ஒண்ணுதான். சோ வந்து அது வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு. சோ இறந்த அனைவருக்கும் இரங்கல்கள், அது மட்டும் இல்லாம அவங்க குடும்பத்திற்கும் அந்த நாட்டிற்கும் அமைதி நிலவ வேண்டும் சொல்லி இறைவனை பார்த்து பிரார்த்திப்போம். அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல விஷயம் வந்து நடந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு புதிய காலை நம்ம ஆக்லாந்து தமிழ் விஷயம் சார்பாக மெல்லிசை நிகழ்ச்சி வந்து இந்த வாரத்தோட எத்தனை வாரம் போயிருக்குன்னு நினைக்கிறீங்கம்மா நீங்க? தொடங்குறோம் உங்க கூட. நான் உங்க ஹரி, அது மட்டும் இல்லாம நம்ம கூட திருமதி சந்திரா சங்கரன் இருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம், குட் மார்னிங். சோ இந்த வாரம் வந்து என்ன பேச போறோம் பாத்தீங்கன்னா, இந்த பிளாக் ஹோல் கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன். பிளாக் ஹோலுங்கிறது ஒரு வடை மாதிரி, உளுந்த வடை பாத்தீங்கிறீங்களா, அதே மாதிரி ஒரு உளுந்த வடை மாதிரி ஒரு நாசா வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பிளாக் ஹோல் வந்து பேஸ்புக்லயோ அவங்களோட அபிஷியல் வெப்சைட்லயோ ரிலீஸ் பண்ணாங்க. அந்த பிளாக் ஹோல் என்ன அப்படிங்கறத வந்து நம்ம சந்திரா சங்கர் நம்ம வந்து நம்மள சொல்ல போறாங்க. இப்போ
வாழ்த்துக்கள், நீங்க வந்து 50வது வாரம் நோக்கி போயிட்டு இருக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வாரம் வந்து பாடல்கள் எல்லாம் சரசாங்கி என்ற ராகத்து, பேஸ்ரான் சரசாங்கி ராகம். இது வந்து எத்தனாவது மேலகர்த்தானா, 27வது மேலகர்த்தா. நளின காந்தி, கமலா மனோகரி இதோடைய இந்த ராகங்களுடைய ரிசம்பிளன்ஸ் அதுல இருக்கும். சம்பூர்ணமான ஒரு ராகம் இது. ஓகே, நான் வந்து பிளாக் ஹோல பத்தி இந்த வாரம் பேசலான்னு இருக்கேன், சொல்லலான்னு நினைச்சிருக்கேன். இது வந்து ஒரு பெரிய அறிவியல் சாதனை. இதை நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அதனால நான் எனக்கு தெரிஞ்சத கொஞ்சம் சிம்பிளா எல்லாருக்கும் புரியற மாதிரி சொல்றேன். 2 வாரமா எந்த பேப்பரை பார்த்தாலும் பிளாக் ஹோல பத்தி தான் இருந்தது. அது என்னன்னு, எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பு என்பது நம்மள பல பேருக்கு தெரியாது. அது பிளாக் ஹோல் அப்படின்னா என்ன, கருந்துளை அப்படின்னா என்ன, இது ஏன் இவ்வளவு பரபரப்பா பேசப்படுது, இதோடைய சிக்னிபிகன்ஸ் முக்கியத்துவம் என்ன, இந்த மூணுத்தை தான் நான் இப்ப சொல்ல போறேன். இந்த பிளாக் ஹோல்னா என்ன, எல்லாருக்குமே தெரியும், யூனிவர்ஸ் இஸ் மேட் ஆஃப் கேலக்சிஸ், நட்சத்திர கூட்டம். அதில் நாம் இருப்பது மில்கி வே கேலக்சி. ஸோ இந்த பிரபஞ்சத்தில் சூரியன் போன்று இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் இருக்கு. ஸோ சூரியனும் ஒரு ஸ்டார் மாதிரி தான். ஸோ ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம் இறக்கும் போது, அது அழியும் போது, ஒரு சூப்பர் நோவோ எக்ஸ்ப்ளோஷன் போல வெடித்து அளவில் மிக சிறியதாக, ஆனால் புவி இருப்பு சக்தி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அது ரொம்ப ஜாஸ்தியா இருக்குமா, அந்த அந்த ஸ்டாருக்கு அதிகமாக உள்ளதாக மாறிவிடும். இதற்கு பேர் தான் பிளாக் ஹோல். இது நம்ம பூமியில் இருந்து 15 மில்லியன் மைல்ஸ் இன்னும் கூட சொல்லலாம் தாண்டி இருக்கு. சோ இது ஏன் இத்தனை பரபரப்பாக பேசப்படுகிறது? பிளாக் ஹோல்குள்ள போகிற எதுவும் வெளியே வராது, ஏனென்றால் அதன் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எல்லாவற்றையும் அப்சார்ப் செய்துவிடும். புரியும்படி சொல்றதுன்னா, நாம குதிச்சா மறுபடியும் கீழே பூமிக்கு வந்துடுவோம். காரணம் கிராவிட்டி. எப்போது நாம் பூமியை விட அதிக கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கொடுக்கிறோமோ அப்போதுதான் அது பூமியை தாண்டி விண்ணுக்கு போக முடியும். எக்ஸாம்பிள், இந்த ராக்கெட்லாம் அந்த பேசிஸ்ல தான் போறது. சோ இந்த கருந்துளைக்குள் லைட் போனால் கூட அப்சார்ப் ஆயிடும். லாஜிக்கல் ரீசனிங் அது சொல்லணும்னா, ஒரு போட்டோ எப்படி எடுக்கிறது? அது வந்து when the light focused on us in reflected to the camera light. Right? அதனால்தான் லைட் ரேஸை அப்சர்வ் பண்ற இந்த பிளாக் ஹோலை இத்தனை காலமாக யாராலும் படம் பிடிக்க முடியவில்லை. இப்போ எப்படி எடுத்தாங்க? அதுதான் இங்க. அது பிளாக் ஹோல் என்ற ஒன்று இல்லவே இல்லைன்னு நிறைய பேர் டிபேட் எல்லாம் நடந்திருக்கு. அந்த மாதிரி ஒண்ணு கிடையவே கிடையாதுன்னு. அப்படியே பிளாக் ஹோல் ஒண்ணு இருந்தா கூட அதை கேப்சர் செய்ய நம்ம பூமியின் அளவிற்கான மிக பெரிய பவர்ஃபுல்லான டெலஸ்கோப் வேணும். அது சாத்தியம் இல்லை என்று எல்லா சயின்டிஸ்டும் சொல்லி வந்தார்கள். அப்போதுதான் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு முந்தி 23 வயசு தான் அந்த அவங்களுக்கு, அந்த லேடிக்கு கேட்டி பவுமன் என்ற பெண், அதை புகைப்படம் எடுக்க முடியும். எப்படி என்றால், 8 வெரி பவர்ஃபுல் டெலஸ்கோப் வைத்து உலகத்தில் 8 இடங்களில் பொருத்தி ஒரே சமயத்தில் அவை 8ஐயும் பிளாக் ஹோல் இருக்கும் இடத்திற்கு ஃபோக்கஸ் செய்ய வேண்டும். அந்த அந்த டெலஸ்கோப் எந்த அளவுக்கு இது இருக்குன்னா, இப்ப கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர்ல ஒருத்தவங்க புக் படிக்கிறாங்கன்னா அந்த பர்டிகுலர் சென்டென்ஸை எந்த அளவு ஃபோக்கஸ் பண்றாங்கன்னா, அந்த டெலஸ்கோப் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கணும். அத்தனை பவர்ஃபுல்லான டெலஸ்கோப் 8 இடத்துல அரௌண்ட் த வேர்ல்டு ஃபிக்ஸ் பண்ணாங்க. அதாவது மெக்சிகோ, சவுத் போல்ல, சில்லி, இந்த மாதிரி இடத்து, இன்னும் இந்த மாதிரி ஒரு 8 இடங்கள்ல ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஃபோக்கஸ் பண்ணி அந்த போட்டோ எடுத்திருக்காங்க. இப்படி எடுத்து 2 வருஷங்களாக அந்த சயின்டிஸ்ட் எல்லாம் ட்ரை பண்ணி பிளாக் ஹோலுக்கு டெலஸ்கோப் மூலம் லைட் ரேஸ் செலுத்தி அந்த எல்லா டேட்டாவையும் ஹார்ட் டிஸ்கில் சேவ் பண்ணி அமெரிக்காவிற்கு அனுப்பி அங்கே டேட்டா ஸ்கோர் ரிலேட் செய்யப்பட்டு ஃபைனலா 2 வாரத்திற்கு முன் அந்த புகைப்படத்தை வெளியிட்டார்கள். சோ இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் வரலாம், பிளாக் ஹோல் தான் லைட் ரேஸையும் அப்சர்வ் செய்து விடுமே, எப்படி படம் பிடித்தார்கள் என்று. அதன் கிராவிடேஷனல் அட்ராக்ஷனை தாண்டி செலுத்தப்பட்ட லைட் ரேஸ் மூலம் கேப்சர் செய்த படம் தான் அது. சோ அதோட முக்கியத்துவம் என்னன்னா, இந்த பிளாக் ஹோல் எத்தனை பெரியது என்றால், இந்த டோட்டல் சோலார் சிஸ்டமே அதுக்குள்ள நுழைத்தாலும் இன்னும் நிறைய ஸ்பேஸ் இருக்குமா? ஜஸ்ட் அதை இமேஜின் பண்ணி பாரு. பிளாக் ஹோலில் ஏற்படும் ஃபிரிக்ஷன் காரணமாக எமிட் ஆகிற லைட் தான் அதனை சுற்றி வட்டமாக இருப்பது. சோ இப்ப நாம கண்டுபிடித்த மொபைல் மூலம் மேன் கைண்டுக்கே மிகப்பெரிய மர்மமா இருந்த அந்த பிளாக் ஹோலை பார்க்க முடியும். நம்மளோட இதுலயே பாக்குறோம் இல்லையா, மொபைல் போன்லயே என்றால் எத்தனை பெரிய சாதனை அது. சோ இட்ஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் சயின்டிபிக் அச்சீவ்மெண்ட்ஸ் இன் த ஹிஸ்டரி ஆஃப் மேன் கைண்ட்.
நிச்சயமா வந்து இந்த பிளாக் ஹோலை பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். சோ தொடர்ந்து பேசலாம், உங்களுக்கு ஒரு நல்ல பாடல்.
வந்து கூடும் பின் ஓடும் நாம் கூத்தாடும் கூட்டமே, எல்லோரும் சொல்லும் பாட்டு தொல்வியிலே உன்னை பார்த்து எல்லோரும் சொல்லும் பாட்டு சொல்வேலே உன்னை பார்த்து சொல்லும் பாட்டு சொல்வேலே உன்னை பார்த்து மேடையே வையகம் ஒரு மேடையே வேஷமே அங்கெல்லாம் வெறும் வேஷமே மொத்தத்தில் வந்து கூடும் பின் ஓடும் நாம் கூத்தாடும் கூட்டமே
வெல்கம் பேக். நீங்க கேட்கும்போது ஆக்லன் தமிழ் அசோசியேஷன் வழங்கும் மெலிசை. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம நிறைய வந்து பிளாக் ஹோலை பத்தி இப்ப நிறைய பேசிட்டு வந்துட்டோம். சயின்டிபிக்கா வந்து உண்மையிலே நம்ம நிகழ்ச்சியில வந்து நிறைய நான்ஸ் ஏதாவது நிறைய விஷயத்த பத்தி நம்ம பேசுறது மட்டும் இல்லாம நிறைய வாக்ஸ் ஆஃப் லைஃப் பத்தி பேசுறது இல்ல. சயின்டிபிக்கலா இந்த வாரம் வந்து பிளாக் ஹோலை வந்து எப்படி வந்து பிளாக் ஹோல்னா என்ன, அது வந்து எப்படி புகைப்படம் எடுத்தாங்க, சோ அது வந்து அதோட வரலாறு வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. நம்ம பிளாக் ஹோல்ன்றாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசுறது உண்டு. சோ இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்த வந்து நம்ம எல்லாத்துக்கும் சொன்ன சந்திரா சங்கரன் அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கொண்டு இந்த வாரம் வந்து அது மட்டும் இல்லாம மே 4 தேதி நம்ம ஆக்லாந்து தமிழ் அசோசியேஷன் சார்பாக ஃப்ரீமேன்ஸ் பே கம்யூனிட்டி ஹாலில் வந்து விகார நடனக்குழுவில் ஒரு நடனம் வந்து ஏற்பாடு பண்ணிருக்காங்க. விகார நடக்குழு வந்து மலேசியால இருந்து இந்த முறை வந்து நம்மளுக்காக வராங்க. அவங்கள வச்சு ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம்ங்கிற ஒரு இது மாதிரி பேச்சும் போயிட்டு இருக்கு. ஸோ நிச்சயம் வந்து விகார நடனக்குழு வந்து வந்தாலும் வரலாம், வராமையும் இருக்கலாம். ஸோ வந்து நம்ம எதையும் முன்னாடி பேச முடியாது. அதனால இருந்தாலும் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்றேன். ஸோ ஃப்ரீமேன்ஸ் பே கம்யூனிட்டி ஹாலில் வந்து மே 4ஆம் தேதி நம்ம ஆக்லாந்து தமிழ் விஷயம் சார்பாக வந்து ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அன்னைக்கு வந்து என்ன நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த தமிழ் பள்ளி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 35 மாணவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிச்சுட்டாங்க. அதாவது ஆரம்ப தமிழ் எழுத்துக்கள், உயிர் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள் எல்லாம் வந்து படிச்சு நல்ல ஒரு இதை போய் நோக்கி போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வாரமும் பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை சவுத் ஆக்லாண்ட்ல வந்து நம்ம ஆக்லாந்து தமிழ் விஷயம் சார்பாக வந்து பிஜி இந்தியன் கம்யூனிட்டிக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 எல்லாருமே 25 வயதுல இருந்து 35 வயசு இருக்கிற இளைஞர்கள், முதியவர்கள் எல்லாருமே இருக்காங்க. அதுல அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஆக்லாந்து தமிழ் விஷயம் சார்பாக சவுத் ஆக்லாண்ட்ல ஒரு பள்ளியும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. சோ அவங்களும் ஒரு 3 வகுப்பு தாண்டி போயிட்டு இருக்காங்க. சோ அவங்களை எல்லாரையும் வந்து மேடையில ஏற்றி அவங்களோட தமிழ் திறமையை வந்து பறைசாற்று விதமாக அன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுது இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த பெண்கள் 6 மகளிருக்கு வந்து நம்ம ஆக்லாந்து தமிழ் விஷயம் சார்பாக ஒரு விருது வழங்க போறோம். அந்த 6 பேர் வந்து யாருன்னு உங்களுக்கு முன்னாடி தெரியும். அதுக்கான முகநூல்லையும் அதுக்கு ஒரு சின்ன வீடியோவும் வெளியே வந்துச்சு. ஸோ வந்து இதெல்லாம் என்னைக்கு நடக்குதுன்னா மே 4ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு ஷார்ப் ஆரம்பிச்சிருவாங்க ஃப்ரீமேன்ஸ் கம்யூனிட்டி ஹால். அதுக்கான டிக்கெட் வந்து ஈவென்ட் பிரைட்ல இருக்கு, 20 வெள்ளிகள் உணவுடன். ஸோ எல்லாரும் வந்து நிச்சயமா வந்து இதில் கலந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நகர இந்தியாவில் வந்து அரசியலும் போய்கிட்டே இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து சக்சஸ்ஃபுல்லாக ஓட்டுகள் வந்து பதியப்பட்டன. கிட்டத்தட்ட சென்னையிலலாம் 50% ஓட்டு தான் பதிஞ்சிச்சு, டோட்டல் பர்சன்டேஜே கிட்டத்தட்ட 60 தான் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு செய்திகளும் வந்துச்சு. ஏன் ஓட்டு கம்மியாயிடுச்சுன்னு கேட்டப்போ எல்லாருக்கும் ஓட்டு போற இன்ட்ரெஸ்டே போயிடுச்சுங்க. ஏன்னா எல்லாருமே கொள்ளையடிக்கிறாங்க, எதுக்கு யாருக்கு ஓட்டு போறோங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்கு. ஸோ ஏன்ட்டு கேட்டீங்கன்னா 2-3 இடத்துல எலெக்ஷன் நிப்பாட்டப்பட்டதுன்னு நான் கேள்விப்பட்டேன். நான் எனக்கு சரியா நியூஸ் தெரியல. ஸோ அது மட்டும் இல்லாம திடீர்னு இப்ப வந்து மே 19ஆம் தேதி 4 தொகுதி விட்டு மிச்சம் இருக்கு 4 தொகுதிகள், அதாவது சூலூர், திருப்பரங்குன்றம், அதுக்கப்புறம் ஒட்டப்பிடாரம், அதுக்கப்புறம் இந்த ஒரு தொகுதிக்கும் எலெக்ஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கான வேட்பாளர்களும் அறிவிக்கப்பட்டு வேட்பு மனுக்கள் வாங்குற நாளும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அரசியல் காலம் வந்து இன்னும் தமிழ்நாட்டில் முடியலைங்க, இன்னும் நடந்துகிட்டே இருக்கு. ஸோ மே 23ஆம் தேதி வந்து ஓவராலாக கவுண்ட் பண்ணி யார் பிரதமர் அப்படிங்கிற முடிவு வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் எட்ட வரும்னு நினைக்கிறேன். ஸோ யார் பிரதமர்னு எல்லாருக்கும் கெஸ் பண்ணியிருப்பீங்க முன்னாடியே. அது மட்டும் இல்லாமல் கெஸ் பண்ணாலுமே நிறையா, அதாவது ஒருத்தவரை எலெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராசஸ் தான். ஸோ அந்த ப்ராசஸில் வந்து நிறைய பேர் வந்து முக்கியமா வந்து தமிழ்நாட்டில் வந்து கஷ்டப்படுறாங்க சொல்லணும். ஏன்னா ஒரு எலெக்ஷன் ப்ராசஸ்ங்கிற சாதாரணம் இல்லைங்க. நம்ம எல்லாம் நினைக்கிறோம் போறோம், ஓட்ட போறோம், மயில் வைக்கிறாங்க, எல்லாரும் போட்டோ, நான் ஜனநாயகமே ஆட்டுனேன்னு பா அன்னைக்கு ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போட்டிருந்தாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி வேலை பார்த்த காவல்துறை, அது மட்டும் ஆசிரியர்கள் வந்து பாடமும் எடுத்து இந்த ஓட்டையும் வாங்கி ஓட்டை கலெக்ட் பண்ணி அதை கொண்டு போய் அது எல்லாம் நிறைய வேலை நடக்குதுங்க. எல்லாருக்கும் நன்றிகளையும் வந்து இந்த கணத்தில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நியூசிலாண்டில் இருந்து ஒரு சில பேர் ஓட்டு பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத வந்து நான் வந்து கேள்விப்பட்டேன். நான் நிச்சயம் ஓட் பண்ணுங்க, யாருக்கு ஓட் பண்ண மாட்டேன்னு ஓட் பண்ணுன்னு சொல்ல மாட்டேன். ஆனா நியூசிலாந்துல இருந்து, அதாவது இங்க வந்து குடியுரிமை பெற்றவர்களுக்கு வந்து ஓட்டளிக்கும் உரிமை இல்லை, குடியுரிமை பெறாதவர்கள் மாணவர்கள் மட்டும் இல்லாம விசா, நியூசிலாந்து அதாவது இந்தியன் பாஸ்போர்ட் வச்சிருந்த, நியூசிலாந்து விசா வச்சிருந்த எல்லாருக்குமே ஓட்டு உரிமை இருக்கு. நீங்க வந்து ஆன்லைன்ல ரிஜிஸ்டர் பண்ணி ஓட்டு போடலாம். ஸோ அந்த 4 தொகுதியில் யாராவது இருந்தீங்கன்னா நிச்சயமா அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க, ஓட்டு போடுங்க. ஸோ தொடர்ந்து பேசலாம், உங்களுக்கு ஒரு நல்ல பாடல்.
சந்திரனும் சுட்டது இங்கே, சந்தனமும் போனது இங்கே, ஒத்தையிலே நின்றேன் கண்ணே, நித்திரையும் கெட்டது பெண்ணே, ஒத்தையிலே நின்றேன் கண்ணே, நித்திரையும் கெட்டது பெண்ணே. அதை கேட்டு பாரம்மா, மல்லிகையே மல்லிகையே தூதாக போ, குளி வரும் தென்றலையே நீ சேர்த்து போ, நோய் கொண்டு நான் சிறுநூலாகினே, தேயாமலே பிறை போலாகிறே, தாங்காது இனி தாங்காது, மல்லிகையே மல்லிகையே தூதாக போ, புள்ளி வரும் தென்றலையே நீ சேர்த்து போ.
தெரிஞ்சிருக்கும்
உனக்கெல்லாம், தெரிஞ்ச விஷயம்தான். உனக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு சாம்பார் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொன்ன இல்லையா, அந்த சாம்பார்னு அதுக்கு ஏன் பேர் வந்தது தெரியுமா?
தெரியலையே.
அதுதான் இன்னைக்கு நான் சொல்ல போறது. அது வந்து தமிழ்நாட்டுல ரொம்ப முக்கியமான ஒரு ஐட்டம் சாம்பார். எந்த கல்யாணம் எதுவா இருந்தாலும் எல்லார் வீட்லயும் அது செய்யாமலே இருக்க மாட்டாங்க. சோ காத்தால இட்லிக்கு சாப்பிடறதுல இருந்து ஆரம்பிச்சு மத்தியான சாப்பாடு நைட்டு டிஃபன் எல்லாத்துக்கும் சாம்பார் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது அது இல்லாமலே கிடையாது. இது எப்படி இதுக்கு சாம்பார்னு பேர் வந்ததுன்னா, தஞ்சாவூர் மராத்திய மன்னர் ஷாஜிங்கிறவர் ரூல் பண்ணிட்டு இருந்தார். அவர் மராட்டிய மன்னர் சிவாஜியின் சகோதரர். அப்பொழுது சிவாஜியின் மகன் சாம்பாஜி தஞ்சைக்கு விஜயம் செய்தார். அந்த மகாராஷ்டிரால வந்து மராட்டி அவங்க எல்லாம் வந்து மெயினா டால் தான் பண்ணுவாங்க சாப்பாட்டுக்கு. சாம்பார்னு சொல்ல மாட்டாங்க, டால்னு சொல்லுவாங்க. அந்த டாலை வந்து தஞ்சாவூர்ல வந்து அதை எப்படி பண்றதுன்னு சொல்லி அது மாதிரி பண்ண சொல்லியிருக்காங்க. சோ அந்த டாலை சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து மராட்டி பாம்பேல எல்லாம் வந்து புளிய விட கோகம்னு ஒரு பழம் இருக்கு. கோகம்னு அது பேரு. இப்ப சண்டே கூட ஒரு வீட்டுக்கு நாங்க போனோம் ஃபங்க்ஷனுக்கு, அவங்க வீட்டுல இந்த கோகம் ரசம்னு பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி நம்ம ரசம் மாதிரியே ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா அது கோகம் குத்துல இங்க கிடைக்கிறதுதான் கோகம்னு பேரு, அந்த ஃப்ரூட் பேரு. அந்த பழத்தை வச்சுதான் அதை பண்ணுவாங்களாம். சோ அத போட்டு பண்ணும்போது இன்னும் ரொம்ப பெருசா டேஸ்டா தெரியலையா, அந்த டாலும் அந்த கோகம் பழத்தையும் சேர்த்து பண்ணும்போது. அப்போ தஞ்சாவூர்ல ரொம்ப புளிய எங்க பார்த்தாலும் புளிய மரம் தான் இருக்கும். சோ ஜனங்கள்லாம் அந்த புளியதான் யூஸ் பண்றாங்க. சோ அந்த டாலோட அந்த புளிய சேர்த்து பண்ணுவதுதான் அதுக்கு வந்து அது ரொம்ப நல்லா இருக்கு. இந்த இதுக்கு வந்து அவங்க என்ன பேர் வச்சாங்கன்னா, சாம்பாஜி வந்து இத இந்த டாலை சொன்னதுனால இதுக்கு சாம்பாஜியோட ஆகர், ஆகர்னா ஆகாரம், சாம்பாஜி ஆகர் என்று அழைக்கப்பட்டது. நாளடைவில் சாம்பாஜி ஆகர், சாம்பாஜி ஆகர் வந்து சாம்பாரா ஆயிடுச்சு. இதுதான் சாம்பா தோன்றியதுக்கான வரலாறு. இப்பவும் இத பத்தின முழு குறிப்பும் தஞ்சை சரஸ்வதி மகால் போயிருக்கியா, தஞ்சை சரஸ்வதி மகால்ல ஒரு பெரிய லைப்ரரி இருக்கு, அந்த காலத்து புக்ஸ் எல்லாமே இருக்கும். எங்க வீட்டுக்கு பக்க நெக்ஸ்ட் தான் அந்த லைப்ரரி சரஸ்வதி மகால். சோ அதுல வந்து இன்னும் அந்த அரசவை குறிப்பு இல்ல, இந்த சாம்பார் தோன்றிய வரலாறு ஒரு குறிப்பாவே இருக்கு, போனா பாக்கலாம்.
வந்து சாம்பார் வந்து சாப்பிட்டாலும் சாம்பாஜியோட வரலாறு தெரியாம சாம்பார் சாப்பிட முடியாதுங்க. சோ வந்து நிச்சயம் சாம்பார் சாப்பிடலாம், சாம்பாஜியை வந்து நன்றி சொல்லிக்கலாம்.
அது உனக்கு இன்னொரு ஜோக் ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன், அது நீ கேட்டிருப்பியா தெரியல. அவர் தென்கட்சி சுவாமிநாதன் ஒருத்தர், அவர் அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? அவர் சொன்ன ஒரு ஜோக்கு தான் இந்த மாதிரி, இந்த ஊர் நல்ல ஒரு வீடு, அவரு அவர் கீழே வந்து ஃபேமிலி இருக்கு, அவருக்கு வந்து சத்தம் ரொம்ப அலர்ஜி, சவுண்ட் அலர்ஜி, அதனால மேல் போர்ஷனை வந்து ரெண்டுக்கு விடாமலே இருக்காரு. அப்போ ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தர் பேச்சுலரா ஒருத்தர் வந்து, நான் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, எனக்கு நீங்க உங்க மேல் போர்ஷனை கொடுங்க, நான் வந்து சத்தமே இல்லாம நான் மார்னிங் 8 மணிக்கெல்லாம் வேலைக்கு போயிடுவேன், நைட்டு வரதுக்கு 10:30 ஆகும், என்ன ஒரு சவுண்டும் நான் பண்ண மாட்டேன், உங்களை பத்தி நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆளு எனக்கு வீடு கொடுங்கன்னு கேக்குறாரு. இவரும் சரின்னு சொல்லி கண்டிஷன் போட்டு கொடுத்துடுறாரு. நெக்ஸ்ட் டே காலையில 8 மணிக்கு போறாரு, ஒரு வீடு பீஸ்ஃபுல்லா இருக்கு, சைலண்டா இருக்கு. நைட்டு 10:30 வராரு, ரொம்ப டயர்டா வராரு, வந்து உட்காந்ததும் ஷூவை இப்படி போட்டுன்னு இப்படி கைட்டி போடுறாரு, இந்த கால் ஷூவை கைட்டி போடுற சத்தம் வருது. உடனே கீழேந்து வந்துடுறாரு ஹவுஸ் ஓனர், வந்து கதவை தட்டி, நான் வந்து சவுண்ட் அலர்ஜின்னு சொல்லியிருக்கேன், நீங்க இப்படி சத்தம் போடுறீங்களே அப்படின்னு, ஒரு சாரி சாரி மறந்துட்டேன், ரொம்ப டயர்டா வந்தேன், அதில் அப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாரு. ஸோ நெக்ஸ்ட் டே திரும்பியும் போறாரு, நைட்டு 10:30 வராரு, வந்து அதே மாதிரி ரொம்ப டயர்டா ஒரு ஷூ எடுத்து தூக்கி போட்டாரு. தூக்கி போட்டதும் தான் ஞாபகம் வந்தது, முத நாள் அவர் வந்து சத்தம் போட்டது, அதனால 100 ஷூவை மெதுவா கழட்டி வச்சிட்டாரு. வச்சுட்டாரு, நடுராத்திரி 3 மணிக்கு கதவு படபடபடபடன்னு சத்தம் கேக்குது. அதை திறந்து பார்த்தா காதை ரெண்டையும் பொத்திட்டு ஹவுஸ் ஓனர் நிக்கிறாரு. என்னாச்சு சார், வெளில என்னன்னு, இல்ல நீங்க 100 ஷூ எப்ப போட போறீங்க, அந்த சத்தம் காதுல கேட்டுற கூடாதுன்னு நான் காதை பொத்திட்டே இருக்கேன், இன்னும் போடவே இல்லைன்னு
சொன்னான். சோ நிச்சயமா வந்து ஒரு ஜோக்கோட முடிக்க போறோம். சோ அடுத்த வாரம் உங்களோட சந்திக்கிறோட உங்களிடம் விடைபெறுவது நான் உங்க ஹரி, அது மட்டும் இல்லாம திருமதி சந்திரா சங்கரன் அவர்கள். சோ வந்து ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து போயிட்டு இருக்கோம். சோ இந்த வாரம் நல்லா நடந்துச்சு நினைக்கிறேன். சோ இந்த நிகழ்ச்சியை வந்து நீங்க வந்து ஆன்லைன்ல கேட்கலாம், www.planetaudio.org.nz/melissa. சோ டாடா, பாய்,
வணக்கம்.
கேட்டுக்கொண்டிருந்தது ஆக்லாந்து தமிழ் அசோசியேஷன் வழங்கும் மெல்லிசை. இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்கள் கருத்துக்களை 4272758266 என்ற எண்ணில் திரு வை ரவீந்திரன் அவர்களிடம் தெரிவிக்கலாம்.
You can also listen to this program at www.planetaudio.org.nz/melissai.